அன்பில் பரலோக பிதாவே துதிக்கிறோம் மகிமை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ராஜாவே நீர் எங்களோடு உம்முடைய வசனத்தின் மூலமாய் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வசனம் சுவாமி ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் சுவாமி முழு நிச்சயத்தோடும் எங்கள் மத்தியில கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் வசனத்தை உம்முடைய வசனமாக ஏற்றுக்கொண்டு சுவாமி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களை நாங்கள் ஆண்டவரே கேட்கின்றவர்களாகி மாத்திரமல்ல அதன்படி செய்கின்றவர்களாய் எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த லெந்து காலமாக இது இருப்பதுனால தொடர்ந்து ஒரு மூன்று வாரம் இன்றிலிருந்து இயேசுவானவர் குறிப்பாக மத்தேயு மார்க்கு லூக்கா எழுந்த சுவிசேஷங்கள்ல மூன்று இடங்கள்ல அவர் என்ன விதமாக மரிக்க போகிறார், என்ன விதமாக உயிர்த்தெழப் போகிறார் என்பதை குறித்து மூன்று முறை சொல்லுகிறார். மத்தேயு எழுந்த சுவிசேஷத்திலும் வாசிக்கிறோம் அதை குறித்து, மார்க்கு எழுந்த சுவிசேஷத்திலும் வாசிக்கிறோம், லூக்கா எழுந்த சுவிசேஷத்திலும் வாசிக்கிறோம். இந்த மத்தேயு மார்க் லூக்கா இந்த சுவிசேஷத்தை சினாப்டிக் காஸ்பல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மூன்று கிட்டத்தட்ட ஒரே விதமாக இருக்கும், யோவான் சுவிசேஷம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இந்த மூன்று சுவிசேஷத்திலும் இயேசு சுவாமி அவர் எந்த விதமாக மரிக்க போகிறார், உயிர்த்தெழப் போகிறார் என்பதை மூன்று சூழ்நிலைகளில் அதை சீஷர்களுக்கு சொல்லுகிறார். ஓகே, அந்த மூன்று பேஷன் பிரெடிக்ஷன்ஸ், அது வந்து பேஷன் பிரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேஷன் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய மரணத்தை குறித்து, பாடுகளை குறித்து, பிளஸ் அவருடைய ரெசரக்ஷன். அந்த மூன்று வசனங்களையும் அந்த மூன்று பகுதியில நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த பேஷன் பிரெடிக்ஷன்ஸோட சேர்த்து ரெசரக்ஷனை பத்தியும். ஓகே, இயேசுவானவர் நம்முடைய நமக்காக இந்த உலகத்துல வந்து மரிப்பதற்காக மாத்திரமல்ல உயிர்த்தெழுவதற்காகவும் இந்த உலகத்துல வந்தார் என்பதை மிக அழகாக இந்த மூன்று பகுதியில் நாம் வாசிப்போம். சோ இன்றைய இந்த வாரத்திலும் சரி அடுத்த வாரத்திலும் அதுக்கு அடுத்த வாரத்திலும் அந்த மூன்று பகுதியை நாம் மையமாக வைத்து அந்த மூன்று பகுதியிலும் எந்த சூழ்நிலையில் இதை சொல்லுகிறார், எதற்காக சொல்லுகிறார் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த மூன்று பகுதியும் நான் வாசித்து பார்க்கும் போது நான் கண்டுபிடித்தது என்னவென்றால் இந்த மூன்று முறை மனுஷகுமாரன் பாடுகள் பட வேண்டும், மரிக்க வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்லும் போது அதை சொல்லி முடித்ததுக்கு பிறகு சீஷத்துவத்தை குறித்து சொல்லுகிறார், டிசைபிள்ஷிப்பை குறித்து சொல்லுகிறார். ஓகே, அந்த மூன்று பகுதியிலும் நீங்கள் வாசித்து பார்க்கும் மூன்று பார்க்கும் போது மூன்று விதங்களில் அதை சொல்வதை நாம் காண்கின்றோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்திலையும் சிலது வந்து ஓவர்லாப் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மூன்று பகுதியில் நீங்கள் பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஷிப் டிமாண்ட்ஸ் எ செல்ஃப் டினாயல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது டிசைபிள்ஷிப் டிமாண்ட்ஸ் எ லைஃப் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நாம் அறிந்து கொள்வோம். இறுதியாக டிசைபிள்ஷிப் டிமாண்ட்ஸ் எ லைஃப் ஆஃப் சாக்ரிஃபைஸ். சோ டிசைபிள்ஷிப் இன்வால்வ் செல்ஃப் டினாயல், அதைதான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். டிசைபிள்ஷிப் இன்வால்வ் சர்வீஸ், அதைதான் நெக்ஸ்ட் வீக்ல நாம் தியானிக்க இருக்கிறோம். டிசைபிள்ஷிப் இன்வால்வ் சாக்ரிஃபைஸ், அதைதான் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை அதாவது பாம் சண்டே அன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு மூன்று சுவிசேஷத்துல இந்த பகுதி இருந்தாலும் நான் தெரிந்து கொண்டது வந்து மார்க் எழுந்த சுவிசேஷம். ஒருல வேதத்தை வைத்திருப்பீர்கள் என்றால் மார்க் எழுந்த சுவிசேஷம் எட்டாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். மார்க் எட்டாம் அதிகாரம் 27 வசனம். முதலாவது எந்த சூழ்நிலையில, எந்த பின்னணியத்துல, எந்த கான்டெக்ஸ்ட்ல இயேசுவானவர் சொல்ல வருகிறார் என்பதை அறிந்து கொண்டு தியானித்து இறுதியில அவர் சீஷர்களுக்கு சொன்ன காரியத்தை நாம் தியானிப்போம். சோ 27 வசனத்துல வாசிக்கிறோம், பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார். அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த பிலிப்பு செசரியா என்கிற பட்டணம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, அந்த ஹோலி லேண்ட், ஓகே, அந்த எருசலேம், அதை தாண்டி ஜென்டைல், அதாவது புறஜாதிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், சோ நார்த் ஆஃப் சி ஆஃப் கலிலி, ஓகே, கலிலேயா கடற்கரைக்கு வடக்கு பகுதியில் காணப்படுகிற ஒரு வில்லேஜ் தான் பிலிப்பஸ் செசரியா. சோ இங்க பெரும்பாலும் ஆண்டவரை அறியாதவர்கள், புறஜாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் குறிப்பாக நான் ஆண்டவரை அறியாதவர்கள் என்று சொன்னேன், நான் ஜூஷ், யூதர்கள் அல்லாதவர்கள் இருக்கக்கூடியவர்கள் வாசிக்கக்கூடிய இடம். அது மாத்திரமல்ல, இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய தேசத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூபி, உத்தரப்பிரதேஷ், ஓகே, உத்தரப்பிரதேஷ்ல நீங்க சில இடத்துக்குலாம் நீங்க போனீங்க அப்படின்னா லக்னோ, அந்த மாதிரி அலகாபாத், வாரணாசி, அந்த இடங்கள்லாம் போனீங்கன்னா நிறைய டெம்பிள்ஸ் இருக்கும், ஓகே. ஸோ அதிகமாக அதாவது புனித யாத்திரைக்கு செல்வது உண்டு மக்கள், ஓகே. நம்ம நமக்கு தெரிந்தபடி திருப்பதி இல்லைன்னா அந்த மாதிரி திரு என்று ஆரம்பிக்கக்கூடிய பல இடங்கள் தமிழ்நாடு இருக்கு, திருப்பதி இல்லைன்னா திருச்செந்தூர் இல்லைன்னா அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க பாப்பீங்க அப்படின்னா டெம்பிள்ஸ் மையமாக வைத்திருக்க கூடும், ஓகே. அந்த மாதிரி இந்த பிலிப்பு செசரியா என்கிற இடத்துல வந்து அது எதற்கு புகழ் பெற்றது அப்படின்னா, பான் எனக்கூடிய நேச்சர் காட வழிபடக்கூடியவர்கள், பான் எனக்கூடிய நேச்சர் காட வழிபடக்கூடியவர்கள். அது மாத்திரமல்ல, நிறைய டெம்பிள்ஸ் வந்து அகஸ்டஸ்காக, ஓகே, நிறைய டெம்பிள்ஸ் கட்டியிருக்காங்க. அதுல ஒண்ணு அகஸ்டஸ் சீசருக்காக கட்டினது, அது குறிப்பாக ஹெரோட் தி கிரேட், அவர் வந்து மார்பிள் டெம்பிளாக அதை கட்டியிருக்கிறாரு. இந்த பகுதியில் அவருடைய மகன் ஹெரோட் பிலிப் அதை ரூல் பண்ணி கொண்டு வராரு. இவர் என்ன பண்ணாருன்னா, அத பிலிப்பு செசரியான்ற பேர் வச்சதுக்கு மெயின் ரீசனே அந்த சீசர், அவரை கனப்படுத்துவதற்காகவும் தன்னுடைய பெயரும் வைத்துக் கொண்டு இப்படியாக தான் இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணம் வந்து அதற்கு புகழ் பெற்றது. சோ இயேசுவானவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளாக வரார், ஓகே, நான் ஜூயிஷ் டெரிட்டரி அல்லது டெம்பிள்ஸ் நிறைந்த இடம், நேச்சர் காடை வழிபடக்கூடிய இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். எலியா இல்லனா யோவான் ஸ்நானகன் அப்படின்னு சொல்லி மத்தையில் இந்த சுவிசேஷத்தை நீங்க வாசித்தீர்கள் என்றால் எரேமியா தீர்க்கதரிசி அப்படின்னு கூட சொல்றாங்க. சரி, இயேசுவானர் கேட்கிறார், இந்த பகுதியில் இருந்துகிட்டு நீங்கள் என்ன யார் என்ன சொல்லுகிறீர்கள், மனிதர்கள் ஓகே தீர்க்கதரிசிகள் ஒருவராக சொல்லலாம், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள், பட் ஹூ டு யூ சே தட் ஐ ஆம். இந்த கேள்வியை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக எல்லாருக்கும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஹூ டு யூ சே தட் ஐ ஆம், யூன்றது இங்க ப்ளூரல், ஓகே, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். அப்போ பேதுரு இமிடியட்டாக என்ன சொல்றார் அப்படின்னா, யூ ஆர் த கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றார், நீர் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி. மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிப்பீர்கள் என்றால், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, யூ ஆர் த கிரைஸ்ட் ஆஃப் த சன் ஆஃப் த லிவிங் காட். இப்போ அந்த செசரியா பிலிப்பியையும் இந்த விதமான ஒரு இயேசு ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை நீங்க யோசித்து பார்க்கும்போது இப்போ அதனுடைய முக்கியத்துவத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். பான் எனக்கூடிய ஒரு நேச்சர் காட வழிபடக்கூடிய ஒரு இடத்துல, நான் ஜூயிஷ் டெரிட்டரியில் பல டெம்பிள்ஸ்க்கு மத்தியில் இயேசுவோட சீஷர்கள்ட்ட கேட்கிறாரு, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள். அப்போ கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஒருவேளை எல்லாருக்கும், யூதர்களுக்கு புறஜாதிகளுக்கு எல்லாருக்குமாக அவர் கிறிஸ்து எனப்பட்ட மேசியாவாக இந்த உலகத்தில் வந்தார். நீ கிறிஸ்து இந்த மார்க் எழுத சுவிசேஷத்தில் நீங்க பார்ப்பீர்கள் என்றால், சீஷர்கள் கூட இயேசுவானவர் எப்படி அழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். போதகரே, டீச்சர் அப்படின்னு அழைத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்க் 4:38 வாசிக்கிறோம், இயேசுவானவர் அந்த காற்றையும் கடலையும் அதட்டும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போதகரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இன்னும் அவங்களுக்கு தெளிவு இல்லை, இவர் யாரோ, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறது. Who then is this that even the wind and the sea obey him? மார்க் 4:38 டீச்சர், போதகர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. They were even not sure, but 8 வரும்போது பேதுரு, you are the Christ or the Messiah or the anointed one, நீர் கிறிஸ்து என்று அழகாக இங்க சொல்வதை பார்க்கிறோம். இங்க சீஷர்கள் ஒருவேளை பேதுரு முதற்கொண்டு ப்ராஃபட், தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லாதபடிக்கு கிறிஸ்து என்று சொன்னது உண்மையிலே நாம் பாராட்டக்கூடிய ஒரு காரியம். ஒருவேளை ஜனங்கள் தீர்க்கதரிசிகள் ஒருவர் போல இந்த சீஷர்கள் கூட, இந்த சீஷர்களும் நீர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை நம்ம அதை குறித்து கொஞ்சம் வருத்தப்பட வேண்டியது. பட் ஆனா கூட இந்த சீஷர்கள் கிறிஸ்து என்று சரியாக சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் இந்த கிறிஸ்து என்பவர் யார், எதற்காக வந்தார் என்பதை அவர்கள் இன்னும் சரியாக புரிந்து வைக்கவில்லை. நான் சொல்கிற இந்த குறிப்பு உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். தீர்க்கதரிசிகளில் ஒருவராக ஜனங்கள் சொன்னார்கள், ஆனா இவர்கள் சீஷர்கள் கூட, இந்த சீஷர்கள் நீ தீர்க்கதரிசி என்று சொல்லாதபடிக்கு கிறிஸ்து என்று சொல்லிவிட்டார்கள். அது பாராட்டப்பட கூடியது. ஓகே, ஆனாலும் தொடர்ந்து வரக்கூடிய வசனத்தை நாம் வாசிக்கும் போது என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், their view of who the Messiah is still need to be reshaped. ஓகே, மேசியாவை இவர்கள் வேறு விதமாக தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன விதமாக பார்க்க வேண்டும் என்பதை தான் தொடர்ந்து இயேசுவானவர் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். 8:30 வாசிக்கிறோம், அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் ஜீசஸ் வாண்ட் நாட் டு டெல் எனிஒன்? சீஷர்கள் கரெக்டா சொல்லிட்டாங்க. ஓகே, குறிப்பாக பேதுரு சொல்லிட்டார், நீ கிறிஸ்து, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. ஆனா இயேசுவானவர் சொல்றாரு, நீ இதை குறித்து யாருக்கும் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ற. ஏன் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா, இந்த இப்ப இயேசுவானவர் வந்து மரிக்க போறார் அல்லது கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அது ஒருவேளை வேறு விதமான விபரீதங்களுக்கு உடனடியாக வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஓகே, ஏன்னா அந்த மேசியா என்று சொல்லும் போது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மேசியா ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர். ஓகே, ஆனால் இயேசுவானவர் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகராக அந்த சூழ்நிலையில் இந்த உலகத்துக்கு வரவில்லை. சோ மேசியா வந்துவிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்ல போனால், சீசர் முதற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் என்வாரன்மெண்ட் எல்லாமே ஒரு மாதிரி அன்ரெஸ்டாக மாறிவிடும். சூழ்நிலைகள் ஒருவேளை வேறு விதமாக மாறிவிடும். வெயிட், இன்னும் மேசியா என்றால் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே இதை குறித்து நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டாம். இந்த மேசியாவை குறித்து நீங்கள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல, பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும். குறிப்பாக ஒரு வசனம் வாசிக்கலாம், எரேமியா 23:5. எரேமியா 23:5. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியில் நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியா இருக்கிற கர்த்தர் என்பதே. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருப்பார், பூமியை நியாயத்திலும் நீதியிலும் நடத்துவார். சோ இவர்களுக்கு தெரியும், மேசியா என்று ஒருவர் வரும்போது ஒருவேளை பொலிட்டிக்கலாக யோசித்துக் கொண்டால் சீக்கிரத்தில் சில விபரீதங்கள் ஏற்படும் என்பதற்காக இப்போ வேண்டாம், அதற்கு ஒரு டைம் வரும், கொஞ்சம் போருங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் 8:31 வாசிக்கிறோம், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு மூன்று நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். கிறிஸ்து என்று சீஷர்கள் குறிப்பாக பேதுரு அறிந்து வைத்திருந்தார்கள். ஓகே, ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு வித்தியாசமான எதிர்பார்ப்பாக இருந்தனால இப்போ நீங்க சொல்ல வேண்டாம் சொல்லிட்டு இப்போ கிறிஸ்து யார், எதற்காக வந்தார் என்கிறத அழகாக சொல்லுகிறார். முதல் முறையாக சொல்லுகிறார் மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் என்று சொல்லும் போது சன் ஆஃப் மேன். ஓகே, மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு மூன்று நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது யார் நீங்க பாத்தீங்கன்னா 70 எல்டர்ஸ், அந்த சனன் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 70 எல்டர்ஸ். சீஃப் பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அந்த டெம்பிள் இருக்கக்கூடிய காரியங்களை கவனிக்கிறவர்கள். ஸ்கிரைப்ஸ், வேத பாரகர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஸ்கிரைப்ஸ் வந்து பாரிசிஸ், அதுல ஒரு கூட்டத்தார். அவங்களுடைய முக்கியமான வேலையே தே ஆர் த பப்ளிக் டீச்சர்ஸ் ஆஃப் த லா, அதுதான் அவங்க பீப்புளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். இவர்களால பாடப்பட வேண்டும் என்று இயேசுவானவர் குறிப்பாக இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, மார்க் 1 ல இருந்து நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ஹி ஸ்போக் ஹிம்செல்ஃப் ஆஃப் த சன் ஆஃப் மேன். ஓகே, மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லி ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, ஹிஸ் ஃபேவரட் செல்ஃப் டிசிக்னேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, த சன் ஆஃப் மேன். நீங்க அதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு முதல் வேத பாடத்துல நம்ம வாசிக்க கேட்டோம் தானியேல் 7 அதிகாரத்துல 13 வசனத்துல 14 வசனத்துல கூட இந்த சன் ஆஃப் மேனை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 7 அதிகாரம் 13 வசனம் 14 வசனத்துல, ஐ சா இன் தி நைட் விஷன்ஸ் அண்ட் பிஹோல்ட் வித் தி க்ளவுட்ஸ் ஆஃப் ஹெவன் தே கேம் ஒன் லைக் எ சன் ஆஃப் மேன். ராத்திரி தரிசனங்களில் நான் பார்த்துக் கொண்டிருக்கேன், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து என்ன வாசிக்கிறோம் என்றால், 14 வசனத்துல, அவர் ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கத்தத்துவம் மகிமையும் ராஜனையும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கத்தத்துவம் நீங்காத நித்திய கத்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழிவில்லாததுமாய் அழியாததுமாய் இருக்கும் என்று. சன் ஆஃப் மேன் 8 அதிகாரம் 32 வசனம் வருவோம். திரும்ப மார்க் 8:32 வரும்போது இந்த வார்த்தையை அவர் தாராளமாய் சொன்னார். இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா, he said this plainly. சிலதை வந்து parables, ஊமையின் மூலமாக சொன்னார். ஓகே, அது ஒரு சில பேருக்கு புரிந்து கொள்ளத்தக்க விதத்துல, கேட்கிறவர்களுக்கு காதுள்ளவர்கள் கேட்கக்கூடிய விதத்துல parables சொன்னார் இயேசுவானவர். ஆனால் அவருடைய பாடு மரணத்தை அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்ல வரும்போது அவர் எப்படி சொன்னாராம், he said this plainly, தாராளமா சொன்னாராம். அப்போதான் பேதுரு என்ன செய்யறாரு, அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து, சீஷரை எல்லாத்தையும் பார்த்துட்டு பேதுருவை நோக்கி என்ன சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். இவன் மத்தேயு 16 அதிகாரத்தில் நீ வாசித்தீங்கன்னா, இது உமக்கு சம்பவிக்க கூடாதே, Far be it from you, Lord. மேசியாவாக கிறிஸ்துவாக இந்த உலகத்துல வந்ததே அவருடைய நோக்கமே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக பாடுபடவும் மறித்து உயிர்த்தெழவும் தான் வந்தார். அதுதான் மேசியா என்பதற்கு அர்த்தம். ஆனால் சீஷர்கள் குறிப்பாக பேதுரு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு பொலிட்டிக்கல் சூப்பர் ஹீரோவாக, சூப்பர் பவர் ஹீரோவாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்துல இயேசுவார் என்ன சொல்றாரு, பாடுபட வேண்டும், மறிக்க வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்றார். அப்போ இயேசுவானர் வந்து கடிந்து கொள்ளுகிறார். இந்த கடிந்து கொள்ளுதல் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ஈவன் மார்க் எழுதின சுவிசேஷத்துல ஒரு இடத்துல இயேசுவானவர் வந்து ஒரு அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷனை பார்க்கிறார். ஓகே, அந்த மனுஷன் கூட அந்த அசுத்த ஆவி போவதற்கு கடிந்து கொள்கிறான் பார்க்கிறோம். அதே விதமான அதே லாங்குவேஜ், அதே வேர்ப தான் இங்க இயேசுவானவர் பேதுருவுக்கும் யூஸ் பண்ணி அப்போலே போசாத்தானே அப்படின்னு சொல்லி அதட்டுகிறார். ஏன் பேதுருவை சாத்தான் அப்படின்னு சொல்லி அழைக்கணும் இல்ல? ஏன் பேதுருவை சாத்தான் என்று அழைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மார்க்கு சுவிசேஷம் 4 ஒரு பேரபல் சொல்றார், தி பேரபல் ஆஃப் தி சோவர். ஓகே, விதை விதைக்கிற வேண்டிய ஓமையை குறித்து சொல்றார். சோ சிலது வழியருகே விழுந்தது விதை, சிலது மண்ணில்லாத கற்பாறையில் விழுந்தது, சிலது முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஆனா குறிப்பாக அந்த வழி அருகே விழுந்தது இல்ல, அதுல பாத்தீங்க அப்படின்னா விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். கர்த்தருடைய வசனத்தை எடுத்து போடுகிறவனுடைய வேலை யாரு? அந்த வேலையை செய்கிறது யாருன்னா சாத்தான். ஓகே, கர்த்தருடைய வசனத்தை இமீடியட்டாக அதை எடுத்து போடுவதற்கு முயற்சி செய்கிறவன் வந்து சாத்தான். இங்க இந்த பாரபிள் ஆஃப் தி சோவர்ல நாம பார்க்கிறோம், அந்த வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போகிறான். சேட்டன் இமீடியட்லி கம்ஸ் அண்ட் டேக்ஸ் அவே தி வேர்ட் தட் இஸ் சோன் இன் தெம். கிட்டத்தட்ட பேதுருவும் அதே விதமாக தான் சொல்ற. முதல் முறையாக இயேசுவானவர் பாடுகள் பட வேண்டும், மரித்து உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்லும் போது இமீடியட்டாக அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள ட்ரை பண்ற. ஆனா இயேசுவான் இந்த உலகத்துல வந்தது அந்த ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக தான். ஆகவேதான் ஒருவேளை இயேசுவானவர் சாத்தானை பார்த்துட்டு பேதுருவை பார்த்து சாத்தானே என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் மெயினா டிசைப்பிள்ஷிப் பத்தி சொல்றார், சீஷத்துவத்தை குறித்து சொல்றார். மார்க் சுவிசேஷம் 8:34 வாசிக்கிறோம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என்னை பின்பற்றி வெறு விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இஃப் எனி ஒன் வுட் கம் ஆஃப்டர் மீ, லெட் ஹிம் டினை ஹிம்செல்ஃப் அண்ட் டேக் அப் ஹிஸ் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ. சிசேரியா பிலிப்பி என்கிற ஒரு ஒரு வில்லேஜ்ல, ஓகே, சோ நான் ஜூஸ் பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கிறிஸ்துவாக அறிக்கை செய்யப்படுகிறார். அடுத்தது கிறிஸ்து யார் என்பதை சீஷர்களுக்கு அழகாக சொல்லுகிறார், பாடுபட வேண்டும், மறிக்க வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும் என்று. அதற்கு பிறகு சீஷர்களை பார்த்து அந்த சீஷத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறார், டிசைப்பிள்ஷிப்னா என்ன அப்படின்னு சொல்லி. அதுல முதலாவது இந்த பகுதியில பார்க்கிறது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லூக்கா 9 நீங்க பாத்தீங்கன்னா, தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிப்போம். சோ நெக்ஸ்ட் வீக்ல சர்வீஸ் குறித்து, அதுக்கு அடுத்த வாரத்துல சாக்ரிஃபைஸ் குறித்து பார்ப்பதனால நம்ம அதுல முதலாவது இருக்கக்கூடியதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஒருவன் என் பின்னை வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னு சொல்லி. இங்க இயேசுவானவர் அழைக்கிறார் சீஷர்களை, ஓகே, நீங்கள் ஒருவேளை என்னை பின்பற்ற வர விரும்பினால் நீங்கள் என்னை வெறுக்க வேண்டும், சிலுவை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னை பின்தொடர வேண்டும். ஒருவன் என்று சொல்லும் போது ஒருவேளை அந்த சூழ்நிலை சீஷர்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு அவரை பின்தொடரக்கூடிய நாம் ஒவ்வொருவருக்கும் அது பொருந்தக்கூடியது. இங்க இந்த பகுதியில பார்க்கும் போது நம்ம என்னத்தை பார்க்கிறோம் என்றால், இட் டிபெண்ட்ஸ். ஓகே, தேர் இஸ் அ காஸ்ட் இன்வால்வ். Disciple, Yesuvin sheesharaga vaala vendum endral, there is a cost involved. Commitment, the commitment theva abindrada nama paakrom. In the deny and take up the cross, rendu vaartha, arthathu follow. Okay, inda moonru vaartha irukku. Oruvan என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி மூன்று காரியம், மூன்று வேர்ப் இருக்குது. அதுல முதலாவது டினாய், ரெண்டாவது டேக் அப் தி கிராஸ், மூன்றாவது ஃபாலோ. அந்த டினாய் அண்ட் டேக் அப் தி கிராஸ் அந்த வேர்ப் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிரீக் பைபிள்ல என்ன வேர்ப் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏரிஸ்ட் இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Aorist imperative and the Greek tense, okay, namakku past present tense future tense irukra mari Greek language la aorist language of tense appdi solli solluvanga. So aorist imperative appdi solumbodhu enna na immediate action, okay, immediate ah nee enna pinpatra vara viruminal நீ என்ன வெறு தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள். சோ இமீடியட்டா செய்ய வேண்டியது. அதே வேர்ப் வந்து இன்னொரு இடத்துல இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சீஷர்களை முதல்ல வந்து சீஷர்கள் ஏசுவானா கூட இருப்பாங்க. ஒரு டைம்ல வந்து சீஷர்களை தனியா அமைச்சிருவாரு, ஏசுவானா தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி. சீஷர்கள் போயிட்டு இருக்கும் போது பயங்கர காற்று இது ஸ்டார்ம் வருது, அந்த சூழ்நிலை. அதுக்கப்புறம் இந்த சூழ்நிலை எப்படின்னா, அந்த படகுல போயிட்டு இருக்கும் போது ஏசுவானர் கடைசியில அவங்களோட ஜாயின் பண்ணுவதற்காக வரார். வந்து கொண்டிருக்கும் போது பேதுரு எல்லாரும் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஏசுவன தண்ணியில நடந்து வர்றத பார்த்தோன்னா பேதுரு நானும் நடந்து வரலாமான்னு கேட்கும் போது கம் அப்படின்னு சொல்ற, எல்லாம் ஏரிஸ்ட் இம்பிரேட்டட் கம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நீ நடந்து வரலாம் அப்படின்னு சொல்றது. அதே விதமாக தான் இந்த இடத்துல ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சோ டினாயல் அப்படின்னு சொல்லும் போது, டினாய் ஹிம்செல்ஃப் அண்ட் டேக் அப் த கிராஸ் அப்படின்னு சொல்லும் போது, இமீடியட்டா ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லும் போது, அது கண்டினியூஸா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்று காரியங்கள்ல அதாவது டினாய் ஒன் செல்ஃப் அப்படின்னா என்ன என்பதை மூன்று விதங்கள்ல நான் விளக்க விரும்புகிறேன். What does it mean to deny oneself? Okay? Denying அப்படின்னா என்ன இல்லை என்பதை கடைசியாக நாம் பார்க்க இருக்கிறோம். வெறுப்பது, தன்னைத்தான் வெறுப்பது என்பது என்ன என்பதை முதல்ல மூன்று காரியங்கள் மூன்று விதங்கள்ல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். First, to deny oneself is to accept God's point of view. Okay, to deny oneself is to accept God's point of view. இதெல்லாம் அந்த பகுதியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். இங்க இதுக்கு முன்னாடி தான் சொல்றாரு பேதுரை பார்த்து, நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாம மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. For you are not setting your mind on the things of God but on the things of man அப்படின்னு சொல்லி சொல்றாரு. So, இதை மையமாக வச்சு நாம பார்க்கும் போது என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், to deny oneself is to accept God's point of view about life. மனுஷருக்கு ஏற்றபடி சிந்தியாமல் தேவனுக்கு ஏற்றபடி சிந்திப்பதுதான் நம்மை வெறுப்பது என்பதை இந்த பகுதியில இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். சோ இத வந்து வால்டர் விங்க் என்கிறவர் வந்து ஒரு விதத்துல இதை எக்ஸ்பிளைன் பண்றார். எப்படி எக்ஸ்பிளைன் பண்றார் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, நிறைய பேருக்கு அந்த ஸ்டீரியோ ஆப்டிகான்ஸ் என்கிற ஒரு கிளாஸ கொடுத்துறார். ஓகே, சோ கொடுத்துட்டு ரெண்டு பிக்சர்ஸ் சைமல்டேனியஸா பார்க்க அனுமதிக்கும் போது எதை முதல்ல பாக்குறாங்க ஓகே அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சார். ஃபார் எக்ஸாம்பிள், அதுல அந்த குரூப்ல வந்து நார்த் அமெரிக்கன்ஸும் இருந்தாங்க, அதே போல மெக்சிகன்ஸும் இருந்தாங்க. ஓகே, சோ இந்த கிளாஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு பிக்சர், என்ன பிக்சர் அனுப்புறாங்க அப்படின்னா, பேஸ்பால் பிளேயர், அடுத்தது புல் ஃபைட்டர். ஓகே, பேஸ்பால் பிளேயர், புல் ஃபைட்டர். சோ இத அட் அ டைம் அனுப்பும் போது என்ன கண்டுபிடிச்சாங்களா, இந்த நார்த் அமெரிக்கன்ஸ் முதல்ல பாக்குறது என்னன்னா பேஸ்பால் பிளேயர். அதே விதமா இந்த மெக்சிகன்ஸ் அவங்க அட் அ டைம் முதல்ல பார்க்கும் போது அவங்க கண்களுக்கு தெரியுது வந்து புல் ஃபைட்டர். இத வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய ப்ரீடிஸ்போசிஷன் காசஸ் டு சீ வாட் வி வாண்ட் டு சீ, டு ஹியர் வாட் வி வாண்ட் டு ஹியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சோ இங்க நம்ம பார்த்தோம் என்றால் பேதுருவை குறித்து நம்ம பார்க்கும் போது, பேதுரு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, ஒரு பொலிட்டிக்கல் லீடராக, ஒரு மேசியாவாக அப்படி பார்க்கும் போது, இந்த மேசியா என்றால் பாடுபட வேண்டும், மறிக்க வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும் என்பது அவருடைய கண்ணுக்கு மறைவாக காணப்படுகின்றதாக நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏசுவாமி எப்படி அழைக்கிறார் என்றால், நீ மனுஷன் பார்க்கிற மாதிரி நீ பார்க்காத, மனுஷன் சிந்திக்கிறபடி நீ சிந்தியாமல் தேவன் சிந்திக்கிறபடி சிந்திக்க வேண்டும். அதுதான் செல்ஃப் டினாயல் என்று இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். சோ ஃபர்ஸ்ட், டு டினாய் ஒன் செல்ஃப் இஸ் டு அக்செப்ட் God's point of view about life. ரெண்டாவது, டு டினாய் ஒன் செல்ஃப் இஸ் டு சப்மிட் டு God's will. டு டினாய் ஒன் செல்ஃப் இஸ் டு சப்மிட் டு God's will. ஈவன் கெத்செமனேல கூட நீங்க பார்க்கும் போது ஏசுவானவர் எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். ஃபாதர், இஃப் யூ ஆர் வில்லிங், ரிமூவ் திஸ் கப் ஃப்ரம் மீ, நெவர்தலஸ் நாட் மை வில் பட் யுவர்ஸ் பி டன். டு டினை ஒன் செல்ஃப் இஸ் டு டினை self-promoting ambitions or our own ways of thinking or our own ways of doing things, is to submit to God's will. David Garland engra scholar enna solrar appadina, discipleship is not a part-time volunteer work that one does as an extracurricular activity. God refuses to accept a minor role in one's life. He requires a controlling place. God requires a controlling place. Those who deny themselves have learned to say, not my will, but thine be done. என்னுடைய வழி இல்லை, என்னுடைய சிந்தனை அல்ல, உம்முடைய வழி, உம்முடைய சிந்தனை, உம்முடைய சித்தம், என்னுடைய சித்தம் அல்ல. அதுதான் தன்னைத்தான் வெறுப்பது என்பதற்கு அர்த்தம். இந்த பகுதியில் பார்க்கும்போது கூட அதை நாம் அறிந்து கொள்கிறோம். To deny oneself is to accept God's point of view. அடுத்தது, to deny oneself is to submit to God's will. இறுதியாக, to deny oneself is to lose or give up your life for God's sake. அத கூட மார்க்கின் சுவிசேஷம் 8 அதிகாரம் 35 வசனத்துல இருந்து வாசிக்கிறோம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், எண்ணிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இந்த வசனங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது, to save one's life, one has to lose it. To save one's life, one has to lose it. தன்னைத்தான் வெறுப்பது என்று சொல்லும் போது, you have to lose. For example, children, நம்ம விளையாடுறத நம்ம பார்த்துருக்கிறோம்ல. So, ஒருவேளை children விளையாடும் போது நம்ம பார்க்கும்போது சில சமயத்தில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, யார்கிட்ட அதிகமான டாய்ஸ் இருக்குதோ அவங்க தான் winner அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்பது உண்டு இல்லை. அவங்க தான் they will try to dominate. அதுதான் உலக நீதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஓகே இஃப் ஐ டோன்ட் ஹேவ் மோர் டாய்ஸ், நம்ம என்ன யோசிப்போம்னா மற்ற பிள்ளைகள் we are loser அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் giving up ourselves for the sake of God and gospel is denying ourselves to save one's life. இது உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சோ நம்ம வரதெல்லாம் பெற்றுக் கொள்வோம் நம்ம. பட் ஆனா இந்த இடத்துல to give up அதுதான் தன்னைத்தான் வெறுப்பது என்று இந்த பகுதியில் இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். To deny oneself is to accept God's point of view. To deny oneself is to submit to God's will. And to deny oneself is to lose or give up your life for God. Self-denial என்ன கிடையாது என்பதை நாம் இப்போ கொஞ்சம் தியானிப்போம். நம்ம we must be careful not to confuse the call for self-denial with some kind of asceticism. Okay? Asceticism. சன்னியாசி அதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். Self-denial என்று சொல்லும் போது நம்மை ஒடுக்குவது அல்ல. ஓகே, நம்மை ஒடுக்குவது அல்ல, அல்லது நமக்கு சிலது தேவையில்லை என்று சொல்வது அல்ல. ஃபாலோயிங் ஜீசஸ் அப்படின்ற ஒரு புக்ல அந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் நாட் த டினையல் ஆஃப் சம்திங் டு தட் செல்ஃப் பட் த டினையல் ஆஃப் த செல்ஃப் இட் செல்ஃப். அதான் செல்ஃப் டினையல் அப்படின்றாங்க. It's not the denial of something to the self. Selavelala self denial appdi solli yosikkumbodu thannaithan veruppadu endru yosikkumbodu enna yosikkironna enakku idu vendam enakku idu vendam enakku idu vendam endru naam viduvadu endru yosithukollugrom. It's not about that. It's not the denial of something to the self but the denial of the self itself appdi solli and the author solrar. ஏனென்றால் ஒருவேளை சில சமயத்துல நம்ம இதை தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. தவறாக புரிந்து கொண்டு ஒருவேளை இந்த அசிட்டிசிஸ்டம் சன்னியாசி வாழ்க்கை அந்த மாதிரிதான் வாழணும், சோ கிறிஸ்தவங்க அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம வந்து விட்டு நமக்கு எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி சில சமயத்துல நம்ம யோசிக்கிறோம். ஓகே, ஆனா செல்ஃப் டினைல் என்று சொல்லும் போது மோர் தென் தட், அதெல்லாம் விடுவது ஈஸி. சிலது ஃபார் எக்ஸாம்பிள் லெந்து காலத்துல 40 நாள் கறிமீன் சாப்பிடாம இருப்பது இல்ல பூ வைக்காம இருப்பது அதெல்லாம் ஈஸி. ஆனா இயேசுவானவர் செல்ஃப் டினாயல் என்று சொல்லும் போது அதை குறித்து சொல்லல, டு டினை தி செல்ஃப், சுயத்தை விடுவதை குறித்து அழகாக சொல்லுகிறார். பான் ஈஃபர், டிட்ரிஷ் பான் ஈஃபர், அவரும் என்ன சொல்றார் அப்படின்னா, செல்ஃப் டினாயல் இஸ் நெவர் ஜஸ்ட் அ சீரீஸ் ஆஃப் ஐசோலேட்டட் ஆக்ட்ஸ் ஆஃப் மார்டிஃபிகேஷன் ஆர் அசிட்டிசிசம். டு டினை ஒன் செல்ஃப் இஸ் டு பி அவேர் ஒன்லி ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் நோ மோர் ஆஃப் செல்ஃப். ஓகே, டு டினை ஒன் செல்ஃப் is to be aware only of Christ and no more of self. அதுதான் செல்ஃப் டினாயல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டு சீ ஒன்லி ஹிம் ஹூ கோஸ் பிஃபோர் அண்ட் நோ மோர் த ரோட் விச் இஸ் டூ ஹார்ட் ஃபார் அஸ். ஒன்ஸ் மோர் ஆல் தட் செல்ஃப் டினாயல் கேன் சே இஸ் காட் லீட்ஸ் த வே, கீப் க்ளோஸ் டு ஹிம். காட் லீட்ஸ் த வே, கீப் க்ளோஸ் டு ஹிம். That is self-denial, Abhinsali, Dietrich Bonhoeffer சொல்றார். It's not about denial of something to the self, but it's denying oneself. அதே போல self-denial என்று சொல்லும் போது mortification, asceticism மாதிரி கிடையாது. To be aware only of Christ, His way. He leads the way, I will just keep close to Him. அவர் நடத்துகிறார் அந்த பாதையில் அவருக்கு கிட்ட நான் இருப்பது. எவ்ரி டே வி மஸ்ட் பி ஓபன் எனாஃப் டு காட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் கண்ட்ரோல். இந்த டினை ஒன் செல்ஃப் என்பது இம்மீடியட்டா செய்யக்கூடியதாக இருந்தாலும் ஃபாலோ அப்படின்னு சொல்லும்போது, என்னை பின்பற்றி வர கடவுள் என்று சொல்லும்போது, அது கண்டினியூஸா நம்ம செய்யக்கூடியது, கண்டினியூஸா நம்ம செய்யக்கூடியது. இந்த செல்ஃப் டினாயல் என்று சொல்லும் போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, எல்லாருக்குமே செல்ஃப் டினாயல் என்று சொல்லும் போது இதுதான் செல்ஃப் டினாயல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு லீவிங் ஜாப் அண்ட் ஃபேமிலி, ஓகே, அண்ட் கோயிங் அஸ் அ மிஷனரி ஆர் கோயிங் டு சம் பிளேஸ் டு சர்வ் த லார்ட். For some people, for the proud, maybe it's to give up the ego. Or for the greedy, to give up the desire for wanting more. Or for the violent, to give up the desire for revenge. இப்படி பல விதத்துல அந்த செல்ஃப் டினாயலுடைய பரிமாணங்கள் அல்லது பாதிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை அது நமக்கு தான் தெரியும் எதை நாம் வெறுக்க வேண்டும் என்பதை. செல்ஃப் டினாயல், இட் இஸ் நாட் த டினல் ஆஃப் சம்திங் டு த செல்ஃப், பட் த டினாயல் ஆஃப் த செல்ஃப் இட் செல்ஃப். அண்ட் செல்ஃப் டினாயல், தோஸ் ஹூ வாண்ட் டு டினாய் த செல்ஃப் வில் சே, ஹீ லீட்ஸ் த வே, கீப் க்ளோஸ் டு ஹிம். ஹீ லீட்ஸ் த வே, ஐ வில் கீப் க்ளோஸ் டு ஹிம். கண்ணை முடிச்ச பிப்போ, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். The first discipleship demand என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செல்ஃப் டினாயல். தேவன் பார்க்கிறபடி நாம் பார்க்கிறோமா, தேவனுக்கு ஏற்றபடி நாம் சிந்திக்கிறோமா, அல்லது மனுஷர்களுக்கு ஏற்ற விதமாய் நாம் சிந்திக்கிறோமா, தேவனுடைய சித்தத்தை செய்ய வாஞ்சிக்கிறோமா, நம்முடைய விருப்பத்தை செய்ய விரும்புகிறோமா? எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமா, அல்லது இழந்து போக விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? To deny oneself is to accept God's point of view. To deny oneself is to submit to God's will. To deny oneself is to lose or give up your life. ஆண்டவர் வசனத்தை கேட்கும் போது கடவுள் எதை நம்ம கிவ் அப் பண்ணு சொல்லி விரும்புகிறார் யோசித்து பார்க்கலாமா? சுயத்தை வெறுக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஒவ்வொருவருக்கும் அது ஒவ்வொரு விதமாக இருக்கும். நமக்கு இந்த லெந்து காலத்தில் ஆண்டவர் எதை ஞாபகப்படுத்துகிறார்? ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இந்த உலகத்தில் சுவாமி கிறிஸ்துவாக முதல் முறையாக சுவாமி சிஷ்யர்கள் அதை அறிவிக்கும் போது கிறிஸ்து என்றால் யார், கிறிஸ்துவை பின்தொடரக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீர் சுவாமி. அதில் முதலாவது நீர் கற்றுக் கொடுத்தது சுயத்தை வெறுக்க வேண்டும் என்று. உமக்காக சில காரியங்களை வெறுப்பது எங்களுக்கு லகுவாக இருக்கும் சுவாமி, எங்களையே வெறுப்பது என்பது கொஞ்சம் கடினமானதுதான். ஆனால் தேவரே எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் சுவாமி. நீர் சிந்திக்கிறபடி நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய சித்தத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். உமக்காக இழக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அப்படியாக உண்மை சீஷர்களாக வாழ எங்களுக்கு நீ தொடர்ந்து உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.